எபிரேயருக்கு நிருபம் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? God also bearing them witness, both with signs and wonders and with diverse miracles and gifts of the Holy Ghost according to His own will. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு! இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? To whom was this epistle written? இந்த மக்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக இருந்தவர்கள். These people were accepted Jesus Christ and they were living as witnesses for Jesus Christ. But in the course of time, they went backward. ஆனா வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த பக்தியை விட்டுவிடலாமா என்பதாக கூட அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டார்கள். Not only backsliding, but there was a situation in which they were about to abandon the faith itself. அந்த சூழ்நிலையில தான் இந்த ஆக்கியோன் இந்த நிருபத்தை எழுதுகிறார். In that situation, this epistle was written to these people. He was exalting these people. இந்த ஜனங்களை அவிதமாக அவர் கடிந்து கொண்டு சொன்னார். தேவன் தாமே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு! தேவனுடைய வார்த்தைக்கு, where God also bearing witness both with signs and wonders, miracles, gifts of the Holy Ghost, so great a salvation. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், அம்மையால் இந்த நாளில கூட நான் பேசும்படியான காரியம் என்னவென்றால், இரட்சிப்பின் விலை என்ன? What is the price of salvation? ஒருவேளை நீங்க கடைக்கு போவீர்களானால் இன்றைக்கு ஒவ்வொரு பொருளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டேக் இருக்கிறது. நீங்கள் you could see a small tag attached to the article. In that the price is written. அதுல விலை எழுதப்பட்டிருக்கிறது. So and so, இவ்வளவு பொறுமான விலை. ஒருவேளை 5 ரூபாய், 5 ருபீஸ், 5,000 ருபீஸ், 50,000 ருபீஸ், 5 ரூபாய், 5,000 ரூபாய், அல்லது ஒருவேளை இவ்விதமாக காரியமானது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்கு விலை இருக்கிறது. I bought a cell phone for a price. இந்த செல்போனை ஒரு விலை கொடுத்து வாங்கினது உண்டு. ஆனால் ரட்சிப்பின் விலை என்ன? What is the price of salvation? அம்மையாலே, என்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்புக்கு விலை என்ன என்பதை குறித்து இந்த நாளில நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழும்படியான வாழ்க்கை முறையில் வாழவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீ வாழும்படியான இரண்டு விதமான இரட்டை வாழ்க்கை உன்னால வாழ முடியாது. If you know the price of salvation, you can't live a double-minded life as you live today. உங்களுடைய வாழ்க்கையில இதை குறித்துதான உண்மையான விலை மதிப்பை நீ அறிந்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு குழம்பி போன தோற்று போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நின்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாய். If you know the price of this great one, you will never really go ahead with the own your soul condition. He won't sleep. He thunga mata. What about you? இந்த காலையில உன்னை பற்றிய காரியம் என்ன? இந்த ஆக்கியோன் சொன்னார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, but God so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அம்மியாலே இது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. What is the price of salvation? இந்த ரட்சிப்பினுடைய விலை மதிப்பு என்ன? இந்த ரட்சிப்பின் விலை மதிப்பை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இன்னொரிடத்தில் பேசியிருக்கிறார். Even the Lord Jesus Christ also told in another place like this. இவ்விதமாக அவர் சொல்லியிருக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 26 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து இவ்விதமாய் விளக்கப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். In Matthew Gospel 16 chapter 26th verse, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த இடத்துல மறைமுகமாக இந்த ஜீவனை மீட்கும்படியான இந்த கிரயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விளக்கத்தை பார்க்கிறோம். We see in other words, the Lord Jesus Christ described the price of salvation. உன்னுடைய வாழ்க்கையில் do you know that you have a soul? நீ ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறையா? Do you know that you are a person of two parts? நீ ஒரு இரண்டு பிளவுகளை பகுதிகளை கொண்ட நபர் என்பதை குறித்து அறிந்திருக்கிறையா? You have a body, உன்னில் தானே ஒரு சரீரம் இருக்கிறது. I have a body, I talk to you and you talk to me. நான் ஒரு சரீரத்தை கொண்டிருக்கிறேன், நீங்கள் பேசுகிறீர்கள், நான் கேட்கிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். But Bible says there is a soul inside. உனக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்கிறது. Do you know that? அதை குறித்து நீ அறிந்திருக்கிறையா? Probably you may ask, I don't know how it happened. அது எனக்கு எப்படி நடந்தது? When God created the man, God didn't create man simply with a body. மனிதனை ஆண்டவர் உருவாக்கின பொழுது தேவன் மனிதனை ஒரு சரீரத்தோடு உருவாக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? ஆதியாகம புத்தகம் ஜெனசிஸ் ஆதியாகம புத்தகத்தை குறித்து நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம். ஆதியாகமம் 2:7 ஜெனசிஸ் 2nd chapter 7th verse. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அம்மியானே வெகு தெளிவாக மனிதனுடைய இரண்டு பகுதியும் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த லார்ட் காட் ஃபார்ம் த மேன் ஆஃப் த டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட் அண்ட் பிரீத் இன் டு ஹிஸ் நாஸ்டல்ஸ் த பிரெத் ஆஃப் லைஃப் அண்ட் மேன் பிகேம் எ லிவிங் சோல். இங்கு இரண்டு பார்க்கிறோம். ஒன்று மண்ணு. இந்த மண்ணை தேவன் எடுத்து த லார்ட் டு த கிளே. So one part is our body, the clay is our body. நம்முடைய சரீரம் மண். அவை when a person die, ஒரு மனிதன் சாகும் பொழுது இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாய் போய்விடுகிறது. This body goes and mixes, it joins with the mud. But what did God do here? ஆனா தேவன் இன்னொரு காரியத்தை என்ன செய்தார்? அவன் நாசியிலே அம்மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். He breathed his breath. தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே அவன் ஜீவ ஆத்மாவான. He became a living soul. அம்மியானவளே, உடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, நீ இரண்டு பகுதி உள்ள ஒரு நபர். Whether you know it or not, You are of a due two parts person. We know all that we will die one day. ஒரு நாள் நம்ம எல்லாரும் மரிக்க போகிறோம். We know that this body will go and mix with the dust. ஒருவேளை இந்த சரீரமானது மண்ணோடு கூட போய்விடுகிறது. What will happen to the soul? உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்? Do you think that it will go on to the, in the air and mix? அங்கே அவிதமாக வானத்தில் போய் கலந்து விடுமா? Dear people, the breath which God gave in the body will go back to God. தேவன் ஊதின அந்த ஜீவ ஆத்மாவானது மறுபடியும் தேவனிடத்தில் போக போகிறது. But man sinned. ஆனா மனிதன் பாவம் செய்தான் through Adam and Eve. So man became a condemned soul. மனிதன் பாவம் செய்த பொழுது ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மாவாக போயிற்று. God breathed his soul as a perfect one. ஆண்டவர் அதை ஒரு பரிபூர்ணமான ஒன்றாக அவர் உருவாக்கினார். But when Adam and Eve sinned, the soul came under condemnation. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அந்த ஆத்மா ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். When you eat this bro fruit, you will die. அப்படின்னா என்ன? You are under the condemnation of God. தேவனுடைய ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாய். You are separated from God eternally. நித்தி நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாய். Dear friend, when a man is born in this world, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது, he is born with a beautiful body, but with a condemned soul. அவன் ஒரு அழகான சரீரத்தோடு உருவாக்கப்படுகிறான். ஆனா ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கு இது ஒரு போர்வையாய் காணப்படுகிறது. அவ்வளவுதான். If you don't repent, if you don't reconcile with God, தேவனோடு நீ ஒப்புரவாகவில்லை என்றால், தேவனுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக உன்னை மாற்றவில்லை என்றால், if God has not changed you and you are become a child of God, a day will come, ஒரு நாள் வரும், you will die, நீ மரிப்பாய், your body will go to the dust, உன்னுடைய சரீரமானது மண்ணுக்கு போகும். What will happen to your soul? உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன நடைபெறும்? Because you are not reconciled with God, தேவனோடு நீ ஒப்புரவாகவில்லை. You have not really asked the pardon of God and set right your life before God, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்தவில்லை. So you will go to the hell fire. ஆகவே நரகத்துக்கு போவாய். This is the state of a soul. Of a man, இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை, ஒரு ஆத்மாவுடைய நிலை. But dear people, for God so loved the world. ஆனா தேவன் உன்னை நேசித்தது நிமித்தமாக, because God is loving you, because God who knew before the world was begun, இந்த உலகம் உண்டாருக்குன்பாக உன்னை அறிந்திருக்கிற தேவன் தாமே உன்னை நேசித்தது நிமித்தமாக, He came and died in this world. அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்தார். He paid the price which you have to bear. நீ அனுபவிக்க வேண்டிய காரியத்தை அவர் தாமே அனுபவிக்க வேண்டியதாயிற்று. He took the shame and suffering. அவர் அந்த பாடை ஏற்றுக்கொள்ள அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒப்புக் கொடுத்தார். யோவான் 3:16 விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 3:16 அன்றைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஜான்ஸ் காஸ்பல் 3:16. யோவான் 3:16 தேவனுடைய வார்த்தையானது, For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Before the world was begun, உலகம் உண்டாருக்கும்பாகவே, there was a council between the Father, Son and the Holy Spirit.
உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இணைந்து தேவனுடைய நித்தியமான திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள். திரித்துவம் என்பது வேதத்தில் இல்லை. We don't see the word Trinity, but we see the Trinity in every page of the Bible. The வேதத்தில் திரித்துவம் என்பது வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாகவே தேவனுடைய இந்த நித்திய திட்டமானது வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் இழந்து போன மனிதனை மீட்கும்படியாக அவர் இட்ட திட்டம் என்னவென்றால், இன்னொரு நபர் மனிதனுக்கு ஈடாக மனிதனாகி அவனுடைய பாவத்தை சுமந்து மரிப்பதே. The plan of the eternal Father planned it in such a way that he should take away your sin as a human and suffer in this world and to die. But who will go? யார் அதற்கு செயல்பட முடியும்? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் அதற்கு ஏற்றவன் அல்ல. நோ ஹியூமன் பீயிங் இஸ் ரியலி ஏபிள் டு டூ தட், குட் டூ தட். மனிதனால் அதை செய்ய முடியாது. சோ த செகண்ட் பர்சன், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் தன்னை மனிதனாக உட்படுத்திக் கொள்ள ஆயத்தமானார். தெய்வகுமாரன் அவரே இந்த பாடுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். The Son of God, the second person of Trinity, he committed himself. அவர் ஒப்புக் கொடுத்தார், I will go. நான் போகிறேன். புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I will go and suffer for the human being. மனிதனுக்காக நான் போய் பாடுபடுவேன். There is nothing that could really buy the salvation any other way by other than being died for a person and another sinless person. ஒரு பாவமில்லாத நபராக ஒரு பாவிக்காக மரிக்கும்படியான அந்த மரணத்தின் வழியை தவிர வேறொரு வழியினால இந்த மீட்பை சம்பாதிக்கும்படியான வழி இல்லை. ஆனா யார் போவார்கள்? ஆகவே தெய்வகுமாரன் சொன்னார், நான் போகிறேன். I will go. I will suffer. நான் கஷ்டப்படுறேன். நான் மனிதனுடைய அந்த பாவத்தினுடைய அகோரத்தை நான் அனுபவிக்கிறேன். I will bear the torment and the suffering and the consequence of human being. மனிதனுடைய அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள. I will suffer the death of the hell fire. நரகத்தினுடைய ஆக்கினை நான் சுமக்கிறேன்.
பிலிப்பியர்கள் நிருபத்தில் ஆகவேதான் அவர் இப்படி சொல்றாரு. நிருபத்தில் இந்த தெய்வகுமாரன் அவிதமாக தன்னையே ஒப்புக் கொடுத்து வந்ததை குறித்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு இருந்த நிருபம் இரண்டாவது அதிகாரத்தில் அவிதமாக இந்த தெய்வகுமாரன் தாமே தன்னை ஒரு அடிமையாக உட்படுத்திக் கொள்ளும்படியாக வந்ததை பார்க்கிறோம். அங்கு நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் 7-8 வசனங்கள், யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 2:7-8 வசனங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். The very person, the God himself. அதுக்கு முன்னால பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், He was in the form of God. He was God himself. 6th verse, but being in the form of God, He was God. அவர் தேவன். There is no need for to take an interest in man. மனிதனை குறித்து அவர் அக்கறை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. He would allow human beings to die in the hell fire. மனிதன் தாமே நரகத்தில் அழிந்து போகும்படியாக விட்டிருக்க கூடும். The Bible says he humbled himself. தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது தம்மை தாமே வெறுமையாக்கினார். What is he? What he? Of what he emptied of? எது வெறுமையாக்கினார்?
He set aside all the glory of God. தேவன் என்கிற மகிமையை தள்ளிவிட்டார். He set aside that he was the second person of Trinity. அங்கே மனிதனுடைய இரண்டாவது ஆள்தூத்த நபர் என்பதை குறித்து, தெய்வீகமானவர் என்பதை குறித்து தள்ளிவிட்டார்.
He put them all எல்லாவற்றை நீக்கிவிட்டு வேதம் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்தார். He became a slave. Dear friend, the cost of salvation cost God himself.
ரட்சிப்பின் விலை கரையும் என்பது தேவனுக்கே அது விலை கரையும். இது ஒரு நபரை சார்ந்தது. It is pertaining to God, a person. இங்கே வேதம் சொல்லுகிறது, He gave life, ஜீவனை கொடுத்தார். He gave His very blood, ரத்தத்தை கொடுத்தார். ரத்தம் எதை குறிக்கிறது?
Life, ஜீவனை குறிக்கிறது. இந்த தெய்வகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையாகி மனுஷ சாயலானார். It is not that Jesus came into the world simply to show himself as Jesus. இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து வெறுமையாக வரும்படியாக அல்ல, உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் அடிமையாக வர வேண்டும். What is a slave? ஒரு அடிமை என்ன என்ன? He has no right. அவருக்கு உரிமை என்பதில்லை. He is under the master completely. அவர் அந்த எஜமானுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர். He came to fulfill God's commandment, God's will. அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். சிலுவைக்கு போருக்குன்பாக, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது.
When he prayed in Gethsemane, Father, if it is thy will, let this cup be passed away, but not my will, but your will. அம்மையாலே ரட்சிப்பின் விலைக்கரையும் என்பது தேவனுக்கு உரிய. தேவனே இந்த உலகத்தில் அதை செலுத்தும்படியாக, அது விலை மதிப்பற்றது. அது எந்த விதத்திலும் விலை கொடுக்க முடியும். You can't put a tag for salvation. அடிமையின் ரூபம் எடுத்துதான் மனுஷ சாயலானார்.
உன்னுடைய வாழ்க்கையில ஹவு ப்ரவுட் வி ஆர், எவ்வளவு பெருமைக்காரனாக நீயும் நான் இருக்கிறல்ல. யூ ஆர் நாட் வில்லிங் டு ஹம்பிள் யார் செல்ஃப். உன்னை நீ தாழ்த்த ஆயத்தமா இல்ல. யூ ஆர் நாட் வில்லிங் டு அக்னாலேஜ் தட் யூ ஆர் சின்ஃபுல். நீ ஒரு பாவிங்கிறத ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பம் இல்ல. யூ வாண்ட் டு கீப் அப் யுவர் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ். உன்னுடைய பெருமையும் அகம்பாவத்தையும் வைத்துக் கொள்ள விரும்புகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒண்ணும் இல்ல. யூ ஆர் கம்ப்ளீட்லி நத்திங், பட் யூ திங்க் தட் யூ ஆர் சம்திங். ஆனா நீ ஏதோ ஒன்னு நினைத்துக் கொள்ளுகிறாய். யூ கெட் ஆங்கிரி ஃபார் ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியத்துக்கு கோபம் அடைகிறாய். வென் சம்திங் ஹேப்பன்ஸ் which is not of your will, you get irritated. உனக்கு விருப்பமில்லாதது நடந்தா உனக்கு வெகுண்டு கோபம் எழுகிறாய். You a sinner.
ஒரு பாவியாகிய நீ,
you don't want to humble. உன்னை தாழ்த்த உனக்கு விருப்பமில்ல. உடைய வாழ்க்கையில you prefer to die in the hell than humbling yourself. That is the real condition of you, my dear friend. உடைய வாழ்க்கையில உடைய பெருமை எவ்விதமா கொண்டு செல்லுதுன்னா, நீ நரகத்துல போறதுக்கு ஆயத்தமா இருக்கிற, ஆனா உன்னுடைய அகம்பாவத்தை விட உனக்கு ஆயத்தமா இல்ல.
You don't want to leave off your pride and arrogance. You are so proud a person. உன்னுடைய அகம்பாவத்தையும் பெருமையை விட உனக்கு ஆயத்தமா இல்ல. அவ்வளவு ஒரு பெருமைக்காரன் நபர்.
பட் தெய்வ குமாரன், the God who created everything, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். He rules everything. எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கினவர்.
He is the author of everything. எல்லாவற்றுக்கும் மூல காரணமானவர்.
அடிமையின் ரூபம் எடுத்தார். He became a slave, dear friend. இதுதாங்க ரட்சிப்பினுடைய விலை கிரயம். This is the price of salvation. It can't tag a tag for the price of salvation. ரட்சிப்பினுடைய அதுக்கு நீ ஒரு டேக் குத்தி விலைய போட முடியாதுங்க. அம்மையாலே இந்த தெய்வகுமாரன் தன்னை அடிமையாக்கி, இன்னமாக வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, அதாவது 2:8 வசனத்துல பிள்ளைப்பேருக்கு நிருபம் 8 வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
He became a man.
and being found in fashion of a man, marana pariyantham, until he went to the cross.
No, mama mari murumurukala. He never thought, why should I come? Na yen vandha nenikala. He never had any bitterness in his heart against human beings. Manithan peril endradhamana kasappu avar vekkala. Unna nesikkala, unna virukkala. He didn't hate you. Why you are alive? Do you know that?
Even though in spite of many people of your age died already so many years back, in spite of your continuing in sin,
நீ உடைய வாழ்க்கையை தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிற, தொடர்ந்து உடைய பாவத்தை செய்யறதுல துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா ஏன் உன் ஆண்டவர் இன்னும் உயிரோட வச்சிருக்காரு?
ஏன் ஆண்டவருடைய வாழ்க்கை எடுத்து போடாம வச்சிருக்கிறார்?
உன்னை விட எத்தனையோ மக்கள் நல்லவங்க மரிச்சிட்டாங்க, உன்னை விட எவ்வளவு நல்ல வாய்ப்பு இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, ஏன் ஆனா உன்னை வச்சிருக்கிறாரு? ஏன்? In spite of your sinning again and grieving God, devana nee thukkapaduthi thodarndu vaazhndu kondirukkira indha nilaiyilum yen unna vaithirukkara theriyuma? Avarude anbu, it is his love, his love, the love which he gives himself, thanneye kodutha anbu, the love which made him to be a slave for the sake of love. தன்னை அன்பின் நிமித்தமாக அடிமையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் தன்னை உட்படுத்தின அன்பு.
இந்த உலகத்தில் அவர் தாமே மற்றவர்களால் ஏளனமாய் கருதப்படுவதை குறித்து அவர் எண்ணி பார்க்கவில்லை. He didn't think why he was put under shame, but he was willing to suffer. ஆனால் அதையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தார்.
ஆகவேதான் வேதம் சொல்லுது பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், until the death of the cross. உன்னுடைய இவ்வளவு நிலையற்று நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு ஒருவேளை நல்ல பக்தியா இருக்கிற, நாளைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கிற, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அருமையான ஒரு ஆவிக்குரிய நபரை போல வாழ்ந்த, நாளைக்கும் வாழ்க்கை எங்கேயோ போகுது. உனக்கு சோதனை வந்துருச்சுன்னா நீ பின்னால போயிடுற, உலகத்துக்கு பின்னால போற, மாம்சத்துக்கு பின்னால போற, உடைய சொந்த விருப்பத்தின் பின்னால போற. இவ்வளவு சீக்கிரம் மாறிடுறேன். இன்னைக்கு இருக்கிற பக்தி எனக்கு, இன்னைக்கு இருக்கிற உறுதி நாளைக்கு இல்ல. I don't have the stability.
Even the stability which I have this morning, I don't have the stability in the evening.
மாலையில கூட எங்கிட்ட அந்த நிலைத்த தன்மை இல்ல. இன்னைக்கு நான் அன்பா பேசுறேன், மாலையில பார்த்த கோபமா பேசுறேன்.
Now I speak with love, but in the evening I get angry. I became a different person. வித்தியாசமா நபரா, the person who expected me love and come and talk to me and I really retaliate. ஒருவேளை அன்பை எதிர்பார்த்த இடத்தில் வருகிறவர்களுக்கு நான் வேற விதமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
Oh, me, அபாத்திரமான மனுஷன் நான், நான் ஒரு மோசமான நபர். ஆனா அவர் அப்படி இல்லையே, அப்படி வாழலைங்க. இந்த உலகத்தில் வந்தவர் அவர் அப்படி வாழல, அப்படி வாழவே இல்லை. சிலுவையின் மரண பரியந்தம், until he went to the cross, until his very death, மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி,
he became obedient. The cost of salvation is so precious. ரட்சிப்பினுடைய விலை மதிப்பு விலையேறப்பட்டதுங்க. It's so priceless, it's so priceless, விலை மதிக்க முடியாதது, so precious, விலையில்லாதது. கீழ்ப்படிந்தவராகி வேதம் சொல்லுகிறது,
தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself. ஒரு பக்தன் பாடுகிறான், என் கைப்பற்றவல்லவோ நீ கைவிடப்பட்டீர். In order to hold my hand, you were left on. அருமையால இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் அருமையான சாட்சிகளை வைத்திருக்கிறார். A God has got beautiful testimonies. I'm always thankful for one thing. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழுகிறேன். அது என்னன்னா, த சால்வேஷன், ரட்சிப்பு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆண்டு ரட்சிக்காக இருப்பார். ஆனால் I would have been a different person. நான் ஒரு வித்தியாசமான நபராய் மாறி இருப்பேன்.
என்னுடைய வாழ்க்கையில நான் அழிந்து போயிருப்பேன். I would have been destroyed. I would have been a purposeless man. ஒரு நோக்கமில்லாத மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். But now I'm a man which God has changed me and given me the great grace of God to stand for him. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஒரு மனுஷனாய் மாற்றி அவருக்காய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். I could assure you it's not a lie that I am standing for God in the presence of God because of his grace. அவருடைய கிருபையினால இரக்கத்தினால அவருக்கு முன்பாய் நான் நிலைத்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். I have the peace of the Lord. தேவனுடைய சமாதானம். I know the God whom I believe. விசுவாசிக்கிற தேவன் யார் என்பது. I have a living relationship with him. அவரோடு கூட ஜீவனுள்ள தொடர்பு என்னிடத்தில் உண்டு. Why? Because the salvation which he did worked in my soul. அவர் ரட்சித்து செய்து முடித்த அந்த ரட்சிப்பு என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்தது. அம்மாலே ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படியும் கூட நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. I don't know whether you think like this also regarding your life. What do you think? ஒருவேளை நீ ஒரு சென்சிபிள் மேனா இருந்தா, அதாவது ஒரு புத்தியுள்ள மனுஷனா, கொஞ்சம் பேசுற வார்த்தை, அதாவது உன்னை குறித்து உணரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில யோசிக்கக்கூடிய ஒரு நபராக நீ இருப்பாயானால், நீ ஒருவேளை நீ நிச்சயமாக யோசிப்ப. அவர் தட்டுங்க, நீங்க நிச்சயமாக முகம் கழுவிட்டு வந்துருங்க. தூக்க வர்றவங்க நீ ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை யோசிக்கிற நபராக நீங்க இருப்பீர்களானால், நீ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நிச்சயமா நினைப்ப. I'm sure you will think like this. Oruvela nee yosikkira oru nabara irupayanal nichayamaga nee vidhamaga yosippa. Eppadi yosippa? How will you think? Why? I hear God's word. Avanudaiya vaathiya na kekkuren. I pray, jabikkuren. I read the Bible, vedatha vaasikkuren. But my life is not right before God. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் பண்றா சரியில்லை. The way I behave in my family, I'm not right. நான் குடும்பத்தில் நடக்கிற விதம் சரியில்லை. The words that I speak are really not showing that I'm a converted person. நான் பேசுகிற வார்த்தைகள், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மாதிரி இல்லை. நிறைய சமயங்களில் தெரிந்தே நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பொல்லாத குணத்தை நான் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். நான் தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நான் என் பொல்லாத மனுஷனாகவே நடக்கிறேன். Knowingly that I behave in a different way as a person who is not of a Christian. ஒரு கிறிஸ்தவனாக இல்லாதபடிக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். If you are truly a honest person, நீ ஒரு உண்மையான நபராக இருந்தா நிச்சயமா அப்படி நீ நினைப்ப. நினைக்காம உன்னால இருக்க முடியாது. நிச்சயமா உன்னால நினைக்க இருக்க முடியாது. நிச்சயமா உனக்கு, if you are a sense, a person of sense, ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள ஒரு நபரா இருப்பா, நிச்சயமா நீ நினைக்காம இருக்கவே முடியாது. But for a person of such sort, அந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. There is hope. நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, ஒவ்வொரு வாரமும் பண்ற பிரசங்கத்தை எல்லாம் நீ கேட்டுட்டு, நீ வீட்டில் போயிட்டு அதே மாதிரி ஆளாவே இருந்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஆளா தான் நான் நிறைய பேர் இருக்கிறோன்னு சொல்றது தெரியும். எனக்கு அது தெரியுது. ஐ ஹியர் தட். அப்படிதான் இருக்கிறீங்க நிறைய பேர். ஒன்னா நீ வந்து தெரிந்தே உன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய அன்பை நீ புறக்கணிக்கிறாய். உடைய வாழ்க்கையில இப்படி வாழ்வாயனா, நீ தெரிந்தே விதமா வாழ்ற இல்லைன்னா ஆண்டவருடைய இந்த அன்பை நீ புறக்கணிக்கிறாய். ஏன் இந்த இடத்துல அவர் சொன்னாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால், தெய்வ குமாரனே இந்த உலகத்துல தன்னைத்தானே பாடுபடும்படியா ஒப்புக் கொடுத்த காரியம். ஏசாய 53 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய நேரம் குறுகியதா இருக்கிறது. ஆனா கூட நான் பேச வேண்டியது அவசியம். ஏசாயா 53 அதிகாரத்தில் அவரை குறித்து விதமாக சொல்லப்படுகிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 700 years back, ஏசாயா has written this. இதை இவ்விதமாக எழுதியிருக்கிறார். அவிதமாக அவரை குறித்து எழுதியிருக்கும் பொழுது 53 ஐசாயா 53:1-3, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன்?
அவர் ஒரு அடிமையாகவே தன்னை ஒப்புக் கொடுத்தாருங்க. தெய்வக்குமாரன் தன்னை ஒரு அழகான நபராக இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்க கூடாதா? Was not possible that he could be the most beautiful person in this world. மிக அழகான நபராக அவரை உன்னை உருவாக்கி இருக்க கூடாதா? ஆனா அவர் ஒரு அடிமையால இதெல்லாம் என்ன சித்தரிக்க? அடிமை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடனுபவித்தவரும், பாடனுபவித்தராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நினோம். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். Because of your transgression, he was wounded. Because of your iniquity, he was crushed. அவர் உன்னுடைய அக்கிரமம் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார்.
Why? Yeah. In order to give you the peace of God in your life.
உடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை கொடுக்கும்படி. இந்த உலகத்தில் தேவனோடு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ்வதை தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதை தெரிந்து கொள்ளும்படிக்கு.
அங்கே ஒருவேளை உடைய வாழ்க்கையில அருமையான சோர்னே சோரே, நீ ஆண்டருடைய சத்தியத்தை இத்தனை வருஷங்களா நீ கேட்டுக்கொண்டிருந்தோம், நீ உடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன் ஸ்பைட் ஆஃப் ஹியரிங் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் பட் நோ சேஞ்ச் இன் யுவர் லைஃப்,
ஒன்று யூ இக்னோர் காட்ஸ் வேர்ட், அவனுடைய வார்த்தையை நீ அலட்சியப்படுத்துற. யூ இக்னோர் காட், தேவனை அலட்சியப்படுத்துற. யூ டெஸ்பைஸ் காட், தேவனை நீ புறக்கணிக்கிற. தி ஒன் ஹூ பிளீட்ஸ் வித் யூ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட போராடுகிற அவரிடத்துல,
இட்ஸ் ஏ கோ வே, நீ சொல்ற போய்விடும், I have no business with you. உம்மோடு கூட எனக்கு தொடர்பு இல்லை. Or else some into you are like so called Christians today. ஆனா இந்த நாளே கிறிஸ்தவர்களை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். If at all you come to me, you give me this and that, you bless me, but other than that don't demand anything from me. ஒருவேளை இயேசுவே என்னிடத்தில் நீ வருவீரானால் எனக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது கொடுக்க முடியுமானால் கொடுத்தரலாம். எனக்கு பொருளை கொடுக்கிறீரா? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரா? எனக்கு அதை கொடுக்கிறீரா? அதை கொடுத்தரலாம். அதுக்கு மேல உம்மோடு கூட எனக்கு தொடர்பு இல்லை.
ஒருவேளை நீங்க சொல்லலாங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லலன்னு. ஆனா உங்க வார்த்தையின் மூலம் அப்படித்தாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அருமையான சகோதரனே சோரியே, ஆனா உடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், ஒரு நாள் நீ மரிப்பாய், ஒரு நாள் நீ மரிப்பாய். இந்த உலகத்துல மரிக்கமே மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியும். ஆனா வாட் வில் ஹேப்பன் டு யுவர் சோல், உருடைய ஆத்மாவின் காரியம் என்ன ஆக போகிறது?
He paid the very price to redeem your soul. உன்னுடைய ஆத்மாவை நரக ஆக்கிலிருந்து மீட்கும்படியாக அவர் இந்த விலையேற பெற்ற இந்த கிரயத்தையே செலுத்தினார். He paid so such a priceless offering.
But you rejected. நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. In England there was a jail. இங்கிலாந்தில் ஒரு ஜெயில் இருந்தது. There was a condemned criminal. ஒரு condemned unto be hanged. தூக்கிலிடப்படும்படியாக ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டான்.
But an appeal went to the governor asking pardon for that. ஆனா கவர்னர் இடத்துல அந்த தூக்கு தண்டனை மீட்கும்படியான ஒரு விண்ணப்பம் எடுக்கப்பட்டது.
அந்த கவர்னர் இதை படிச்சுட்டு நேரா சிறைக்கு வந்தார். அந்த மனுஷனை மன்னிக்கும்படிக்கு
the governor came to the jail to forgive that person and to deliver him from the condemnation.
ஆக்கினையிலிருந்து மீட்கும்படியாக. But what happened? என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த மனுஷன் he was completely frustrated. முற்றிலும் குழம்பி போன நிலையில அவருடைய வாழ்க்கையில அந்த கவர்னர் வந்து பேச ஆரம்பித்த பொழுது, when the governor came and told him, oh dear friend, என் நண்பனே, அந்த சிறைக்கைதி என்ன செய்தான்?
Go away, போயிரும். Go away, yodo. சொன்னார், I'm so and so, நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன். Oh, யாரா வெளியே போ, go out, go out.
கவர்னர் இவ்வளவு பேச பிரயாசப்பட்டார். அந்த மன்னிப்பை அவனுக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வந்தார்.
சொன்னா போய்விடும், போய்விடும், எனக்கு வேண்டாம்.
அந்த கவர்னர் இவ்வளவு பிரயாசப்பட்டு முடியல. சோ அவர் அந்த மன்னிப்பு தாளை எடுத்துக்கொண்டே போய்விட்டார். He went with that document of forgiveness. அது முடிந்த பின்பாக அந்த சிறை அதிகாரி வந்தார். The jailer came and told that man.
அந்த சிறை அதிகாரியை பார்த்த உடனே இந்த கைதி என்னன்னு சொல்லி அங்கே நின்று கொண்டிருந்தான்.
அப்போ சொன்னார், கவர்னர் வந்தார் உனக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி.
என்ன ஆயிற்று? What happened? The governor came to give you pardon.
Oh, when he heard that, அந்த சிறை கைதி அதை கேட்ட பொழுது he was completely terribly confused and was in a terrible mad state. ஒரு பயங்கரமான ஒரு குழம்பி போன நிலைக்குள்ள போயிட்டான். ஏன்னா மன்னிப்பு இவ்வளவு பக்கம் வந்தோம், நான் அதை விட்டுட்டனே. The forgiveness so came so close to me, but I left it.
மார்பார அடித்துக் கொண்டா, was beating his breast. Oh, I missed the chance. ஐயோ, என்னுடைய சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேன், சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேன்.
Dear friend, this morning God speaks to you. தேவனோடு கூட இந்த காலையில பேசுற. ஒருவேளை இந்த நாளில என் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you through me. Telling his forgiveness, உடைய அன்ப. He says that he will restore your life. உடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன்னு சொல்றார். I will give you a life of peace. ஒரு சமாதானம் என்ன வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்றார். I will build your family. உன்னுடைய குடும்பத்தை கட்டுறேன்னு சொல்றார். You will have a meaningful life in this world. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீ வாழுவாயின்னு சொல்றார். He assures you so many things. அநேக காரியங்களை சொல்றார். ஒருவேளை இந்த சிறைச்சாலை கைதிய போல இந்த நாளில உன்னுடைய உள்ளத்துல எனக்கு அது வேண்டான்னு சொல்றியான்னு நான் பயப்படுறேன். I'm really afraid because in your heart you are not prepared to accept this forgiveness. உன்னுடைய இருதயத்தில் வெளியே பிரகாரமாக இங்கு உட்கார்ந்திருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I need it Lord. எனக்கு அது தேவை ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில நீ தாழ்த்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நான் அச்சப்படுகிறேன். Really, I'm afraid. Because I know if you are a person who accept, you give your life to God, I am sure God's Spirit will take hold of you.
நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து அவரிடத்துல ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கை உண்மையாலுமே ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை என்பதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் தேவனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். I'm afraid. Will you be like that prisoner? அந்த சிறைச்சாலை கைதிய போல நீ போயிருவையா? ஒரு காலத்தில் ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கை எஞ்சிய காலம் முழுவதுமாக இதே மாதிரி உடைய வாழ்க்கை நீ கழிக்கவே விரும்புகிறாயா? Would you like to spend the rest of your life in a very miserable state?
Or would you like to have a life of reconciled with God? தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை வாழுகிறதோ? A life with a purpose, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதும், A life with living with God, தேவனோடு வாழுகிறதும், A life which is being guided by the Spirit of God in every way, every place, every situation. உடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தேவனால வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ நீ விரும்புகிறாயா? அதனாலே இந்த காலையில நீ உன்னை சிந்தித்து பார். இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. You can't tag a price for this salvation. ஏன்னா தெய்வகுமாரனே இந்த உலகத்திலே வந்து தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்த அந்த ரட்சிப்பு இது. ஆனா இந்த வேளையில உனக்கும் தேவனுக்கும் இடையிலான இந்த ஒரு காரியத்தில் இந்த இடத்தை விட்டு நீ எப்படி போக போகிறாய்? அட்லீஸ்ட் when you say, Lord, let there be a simple beginning that I want to commit myself. அன்றுவரே ஒரு எளிமையான ஆரம்பத்தை நான் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்கிறேன் நீ சொல்றியா? அல்லது சிறைச்சாலை கைதிய போறப்ப ஐ பிளீட் வித் யூ. அம்மையாலே ஐ பிலீவ் த பைபிள், வேதத்தை நான் நம்புறேன். ஐ பிலீவ் இன் ஹெல் அண்ட் ஹெவன், நரக மோட்சத்தை நான் நம்புகிறேன் 100%. If I don't believe in hell and heaven, நரக மோட்சங்கிறத நான் நம்பலன்னா there is no need of preaching, பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no need of something like warning people. ஜனங்களை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But what would you say this morning? நீ என்ன சொல்ல விரும்புகிற? Is there anything which you really think of from the preaching today? இந்த காலையில கேட்ட செய்தி மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் உடைய இருதயத்தில் சிந்திக்க முடிகிறதா? ஆனால் ஆவியானோடு கூட பேச வேண்டும் என்று அதிகமான ஜபத்தோடு தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். I stand here after much prayer that God should speak to you. Jabippom. Jabam seivom. Kiruvila nalla aandavare, narmiyana makkalude ullathile pesum. Ayyo aandavare, inge irukkira ovvorude irudhayathai neer arindirukkire. Alladhu avanga oru vela mariparlanal naragathukku povaangala mokshathukku povaangala angiradhai neer arindirukkire. ஒருவேளை அவர்கள் இதை அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா கூட கர்த்தாவே, ஒரு ஆத்மாவும் ஒரு நரகத்துக்கு போகிற வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இந்த உலகமே ஒரு நரகமாக வாழுகிற வாழ்க்கையாக போயிடக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு இந்த உலகம் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆனா அது நிச்சயமாக மோட்சம். என்ன உம்முடைய கிருபை அவர்களை ஆட்கொள்ளுகிறது. நெருமையான சௌர்ணவ சகோதரியோட பேசும் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் பேசும் உடைய வாழ்க்கையில எவ்வளவு காலம் இந்த விதமான நிர்மிதமான வாழுவார்கள்? எவ்வளவு காலம் பாவம் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கும்? எவ்வளவு காலம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? எவ்வளவு காலம் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை? குடும்பத்தில் ஒரு நபராகலும் முழங்காலிட்டு தேவனை நோக்கி கதறுவார்களானால் இந்த குடும்பத்துக்கு நிச்சயம் உண்டு, ஆண்டவரே நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே தேவனே, நீர் உங்களுடைய வாழ்க்கையில பேசும் பேசும், நீர் விட்டு விடாதிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.